நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். ஆஸ்திரேலியாவில் மன முறிவு அதிகரித்து வரும் நிலையில் விவாகரத்து, டிவோர்ஸ் அல்லது பிரிந்து செல்லும் முடிவை, செப்பரேஷன் மேற்கொள்ள நினைக்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விளக்குகிறார் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ஷால் லாயர்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் பிரின்சிபல் சாலிசிட்டர் மற்றும் நோட்டரி பப்ளிக் விஜி வீராசாமி அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். வணக்கம் விஜி வீராசாமி அவர்களே.
வணக்கம் ரைசல்.
இப்ப டிவோர்ஸ் பற்றி பேசுறோம். இப்ப விவாகரத்து செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு
பண்றானுங்களேன்,
அந்த மாதிரி முடிவு செய்யறவர் என்ன செய்யணும்? முதல்ல என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதுக்கு?
ஓகே, ரிக்குவயர்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் இருக்கு. அவங்க வந்து செப்பரேஷன் ஆகி 12 months இருக்கணும். செகண்ட் ரெக்குவயர்மெண்ட் வந்துட்டு இந்த கண்ட்ரியில அவங்க ஆர்டினரி ரெசிடென்டா இருந்திருக்கணும். அதனால வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ட், சிட்டிசன், அப்படி இல்லாம டெம்பரரி விசா ஹோல்டரா இருந்தாலும் அட்லீஸ்ட் 200 days இந்த ஊர்ல இருந்திருக்கணும் பிஃபோர் த டைம் ஆஃப் ஃபைலிங் த அப்ளிகேஷன். செப்பரேஷன் ஃபார் 12 months, அப்புறம் ஜூரிஸ்டிக்ஷன் க்வெஸ்சன் ஃபார் த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ். இது ரெண்டும் இருக்கணும்.
இப்போ தமிழ்நாட்டிலேயோ அல்லது இலங்கையிலேயோ சிங்கப்பூர்லேயோ மலேசியாவிலேயோ அங்கே கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்து அவங்க வந்து விவாகரத்து பெற்றுக்கலாமா?
பண்ணலாம். மேரேஜ் எங்கே நடந்தாலும் பரவாயில்ல. டாக்குமெண்ட் வந்துட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கணும், அது இங்கிலீஷில் இருக்கணும். சப்போஸ் வேற ஏதோ இப்போ இந்தியாவிலே வடநாட்டில் இருந்துட்டு ஹிந்தியில் இருந்துச்சுன்னா அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தா தான் லீகலி மேரிடுன்னு அர்த்தம். அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு அவங்களுக்கு விவாகரத்து கிடைக்கும். இந்த ஊர்ல தான் பண்ணிட்டு இந்த ஊர்ல தான் விவாகரத்து ஆகணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஊர்ல வாழ்ந்தாலே அது ஒரு ரிக்குவயர்மெண்ட்.
சரி, அடுத்து வந்து இப்ப செப்பரேஷன் டிவோர்ஸ் இத பத்தி பேசுவோமே. இப்ப பிரிஞ்சு போறது ஒண்ணு, விவாகரத்து செய்யறது ஒண்ணு, இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு?
பிரிஞ்சு போறதுன்றது வந்து ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்குது. டிவோர்ஸ பொறுத்த முறையில அவங்க 12 months பிரிஞ்சு இருந்தாதான் குவாலிஃபை ஆகுவாங்க டிவோர்ஸுக்கு. அந்த 12 months பிரியறது ஒரே வீட்டிலே இருந்து கூட ரெண்டு பேரும் நீனும் நானும் கணவன் மனைவியா இனிமேட்டுக்கு இருக்க போறது இல்லை. ஸோ மேரேஜ் லைஃப்ல வந்துட்டு வி ஆர் கோயிங் டு புட் அன் எண்ட், வி ஆர் நாட் கெட்டிங் அலாங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகிக்கலாம். பேப்பர் மூலமா இருக்கணும் அப்படின்னு கூட கிடையாது. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு தெரிவிச்சுட்டு ஒரே வீட்டிலே 12 months அப்படியே இருந்துட்டும் அவங்க செப்பரேஷன் அண்டர் சேம் ரூப்ன்ற அடிப்படையில அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை கொடுத்து டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிவோர்ஸ்ன்றது ஆக்சுவல் விவாகரத்து, அந்த மேரேஜே நம்ம வந்துட்டு டெர்மினேட் பண்றோம். இதுல பார்த்தோம்னா வந்துட்டு லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் டைம்லயோ இல்ல சைல்டு டைம்லயோ இது ரெண்டுமே எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஆஃப்டர் செப்பரேஷனும் நீங்க ப்ராப்பர்ட்டி அண்ட் சைல்டு பத்தி பேசலாம், இது டிவோர்ஸ்க்கு அப்புறமும் நீங்க இது ரெண்டுமே பேசலாம்.
பொதுவாகவே வந்து விவாகரத்துல வந்து பிரிஞ்சு போறதுல வந்து ரெண்டு பேருக்கும் உடன்பாடு இலகுவாக எட்டப்படாத அம்சங்கள் ரெண்டு, ஒன்னு வந்து ப்ராப்பர்ட்டி, அடுத்து வந்து சைல்டு, சொத்து, குழந்தைகள். இப்ப இந்த சொத்து இந்த குழந்தைகள் தொடர்பாக இந்த இருவருக்கு ஏற்படுத்தப்படுகின்ற செட்டில்மெண்ட் சொல்றோம்ல, அப்படின்னா என்னது அது?
ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் என்னன்னா வந்துட்டு கணவன் மனைவி சேர்ந்து மேரிட்டல் ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் அவங்க சேர்ந்து வாங்கியிருந்தாங்களோ, இல்ல டூரிங் மேரேஜ் டைம் வெறும் ஹஸ்பண்ட் மட்டும் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலும் இல்ல ஒய்ஃப் மட்டும் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம மேட்ரிமோனியல் அசெட்னு சொல்லுவோம். ஆஸ்திரேலியன் லா அடிப்படையில எதர் ஆஃப்டர் செப்பரேஷன் ஓர் டிவோர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் சேர்ந்து எல்லாம் வச்சிருக்கிறதுல வந்துட்டு பயன் இல்லை. அப்ப மேரேஜ் முடிஞ்சிச்சா அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி அவங்கவுங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டு தே வில் மேக் தேர் வே. அதுதான் இங்க இருக்கிற கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷனும் அதுக்கேத்த மாதிரி சட்டமும் இருக்கு. இப்ப அது பண்ணணும், கட்டாயம் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சிலவங்க வந்துட்டு மனசு ஒத்து போகல, மத்ததெல்லாம் பிள்ளைங்களுக்காக ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்படியே வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இன் ஃபியூச்சர் ரொம்ப நாள் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனியா அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் திருப்ப அது எல்லாமே ஆர்குமெண்ட்டுக்கு போகும். அது மேட்ரிமோனியல் அசட்டா இல்லையா அப்படின்லாம் காம்ப்ளிகசி. அதுக்கு எப்போதுமே அட்வைசபிள், நம்ம பிரிஞ்சிட்டோம் விவாகரத்து ஆயிடுச்சுன்னா உடனே ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் பண்றது. யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கிறதுன்றதுக்கு வந்துட்டு நியமிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சின்ன வயசுல பசங்க இருக்கிறாங்களா, அப்பா கிட்ட நிறைய நேரம் இருக்க போறாங்களா, அம்மா கிட்ட நிறைய நேரம் இருக்க போறாங்களா, ரெண்டு பேரோட ஏர்னிங் கெப்பாசிட்டி, அப்பா அம்மோட ஏர்னிங் கெப்பாசிட்டி பிளஸ் ஃபியூச்சர் நீட்ஸ், அதை பொறுத்துதான் பெர்சன்டேஜ் டிசைட் பண்ணுவாங்க. இதுலேயே சிலவங்களுக்கு வந்துட்டு இப்ப டொமஸ்டிக் வயலன்சஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா, இப்ப பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஹராஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கூட ஷேரும் கிடைக்கும். அப்படிதான் வந்துட்டு செட் அவுட் பண்ணுவோம் பங்கு பிரிக்கும் போது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, செப்பரேஷன் ஆயிட்டு டிவோர்ஸ் பண்ணாமலே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தாலும் எப்ப வேணாலும் ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் நம்ம கமென்ஸ் பண்ணலாம். ஆனா டிவோர்ஸ் ஆயிட்டா 12 மந்த்ஸ்க்குள்ள நம்ம ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணிடணும். அது தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம கோர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என்ன காரணத்தினால இவ்வளோ டிலே ஆச்சுன்ட்டு நம்ம கோர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட்டை கமென்ஸ் பண்ண முடியும்.
விஜய் அவர்களை, இப்போ வந்து மீடியேஷன் சொல்கிறோம், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்னு சொல்கிறோம், இப்போ மத்தியஸ்தம்னு சொல்லலாம், நீதிமன்ற நடவடிக்கைன்னு சொல்லலாம், இது கொஞ்சம் கன்ஃபியூஷாக ரொம்ப எளிதாக புரிஞ்சிக்க முடியாத மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் விளக்குங்களேன்.
இப்ப நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட், சைல்ட் செட்டில்மெண்ட், அது ரெண்டுத்தையும் சொல்றோம் இல்லையா, செப்பரேஷன் இல்ல டிவோர்ஸ்க்கு அப்புறம், அதை வந்து நம்ம சுமூகமா லாயரை வச்சு பேசி முடிச்சுக்கிறது இட்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டு பேரும் முடிச்சுக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு கோர்ட்டுக்கு போற வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்மீடியட் ப்ரோசஸ் வந்துட்டு ஒரு மத்தியஸ்தரை வச்சு, தெர் ஆர் ஃபேமிலி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பீப்புள், அவங்க மூலமா அந்த மீடியேட்டர்ஸ் மூலமா மீடியேட் பண்ணி பாக்குறது. அதாவது ரெண்டு லாயர் பேசும்போது நான் என் கிளைண்ட்டுக்காக பேசுவேன், அதர் சார் அவங்க கிளைண்ட்டுக்காக பேசுவாங்க. சில சமயம் மீடியேட் பண்ண முடியலன்னா அப்படியே நாங்க வித்ரா பண்ணிக்கிட்டு இல்ல அடுத்து நம்ம கோர்ட்டுக்கு தான் போகணும்ட்டு. அந்த கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மத்தியஸ்தரை வச்சு, குவாலிஃபைட் பர்சனை வச்சு ரெண்டு பேரும் முன்னாடி உட்கார வச்சு, இல்ல தனித்தனியாவும் ஷஃபிள் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவாங்க. பண்ணிட்டு வாட் லா சேஸ், என்ன உங்களுக்கு நியாயமா கிடைக்கணும், இது நியாயமா கிடைக்கிறத வந்துட்டு நீங்க ரெஃப்யூஸ் பண்ணீங்கன்னா கோர்ட்டுக்கு போனா அதனோட விளைவுகள் என்ன, அதெல்லாம் எஜுகேட் பண்ணி தே ட்ரை டு மீடியேட் த பீப்புள் டு ரிசால்வ். அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், டைம் நிறைய வேஸ்ட் ஆகாது. அதுவே நீங்க கோர்ட்டுக்குன்னு போனீங்கன்னா அதுக்கான ஓன் ஜுடிஷியல் ப்ரோசஸ் நீங்க வந்துட்டு கோத்ரூ பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபைல் பண்றது, 20 டேஸ்க்குள்ள நோட்டீஸ் சர்வ் பண்றது, ரெஸ்பான்ஸ் அதர் தரப்பு வந்துட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் ஃபைல் பண்றது, எவிடன்ஸ்க்குன்ட்டு நாட்கள் போயிட்டே இருக்கும். நீங்க அதுக்கான லீகல் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டைமும் போயிட்டு இருக்கு, மன உளைச்சலும் கூட. அதுக்கு கோர்ட் அப்ரிஷியேட் எவ்ரி ஒன் டு கோ த்ரூ மீடியேஷன் டு ரிசால்வ் எஃபெக்டிவ்லி, அவ்வளவுதான். சப்போஸ் மீடியேஷன்ல எல்லாம் ஒத்து போயிட்டு ஒரு ரிசல்யூஷன் வந்துருச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் என்னென்ன ஒத்துக்கிட்டாங்களோ அதை ஒரு பேப்பர்ல நார்மலா அதை எழுதி சைன் பண்ண வச்சுட்டு தே வில் ஆஸ்க் தம் டு கோ பேக் டு த லாயர் டு டிராஃப்ட் இட் அஸ் அன் அக்ரிமெண்ட் அண்ட் அப்ரூவ் த அக்ரிமெண்ட்.
விவாகரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்றாங்க, ஆனா வந்து அதுக்கு செலவு பண்றதுக்கு கையில காசு கிடையாது. அப்ப லகுவாக செய்யறது அல்லது வந்து செலவு குறைந்த வழிகள் அல்லது லோ காஸ்ட்னு சொல்லலாம் அல்லது ப்ரோ போனோ அப்படிங்கிற மாதிரியான லீகல் சர்வீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன?
எல்லாருக்கும் வந்துட்டு அந்த வாய்ப்பு கிடைக்காது. லைக் சென்ட்ரலிங் பெனிஃபிட் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையா, அவங்க இன்கம் வச்சுதான் பண்ணுவாங்க, இன்கம் பேஸ். அதே மாதிரியே அரசாங்கம் பணம் ஒதுக்கி இருக்கு நம்ம ப்ரோபோனோ லாயர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணலான்ட்டு. ஆனா அது வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியலி கேப்பபிளா இருந்தா அவங்களோட அந்த மீன்ஸ் டெஸ்ட்ல சாட்டிஸ்ஃபை பண்ணல நமக்கு இலவச சட்ட உதவி கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டை இப்ப ஒய்ஃப் வேலை பண்ணல ஆனா மேட்ரிமோனியல் ஹவுஸ் இருக்கு. அப்ப பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபுல்லா அவங்க வந்து கன்செஷன் கொடுக்க மாட்டாங்க, லாயர் அலாட் பண்ணுவாங்க, பட் தே வில் சார்ஜ் வென் த ப்ராப்பர்ட்டி மேட்டர் இஸ் செட்டில், தே வில் சார்ஜ் ரீசனபிளி, நாட் லைக் எனி அதர் லாயர் அவுட் சைட் ப்ரோபோனோ ஸ்கீம். பட் அவங்க சார்ஜ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட்ல காசு எடுத்துப்பாங்க. சிலவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது ஆனா இந்த சைல்டு செட்டில்மெண்ட் எல்லாம் போகணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அப்ப நிறைய அப்ரூவ் பண்ணுவாங்க, ஃபண்ட் அப்ரூவ் பண்ணுவாங்க, அப்ப இலவசமா வேலை பண்ற அந்த சொலிசிட்டர்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க.
சரி, இப்போ உங்க சட்ட தொழில் ரீதியான அனுபவத்துல பொதுவாக வந்து பிரிஞ்சு போற பெற்றோர்கள் வந்து எதுல அக்ரி பண்றதுக்கு அல்லது ஒரு உடன்பாட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப சங்கடம் அல்லது வந்து சிக்கல் ஏற்படுத்துது?
சைல்டு ஆர்டர்ஸ்ல பார்த்தோம்னா வந்துட்டு எப்பொழுதுமே ரொம்ப கடினமான இது வந்துட்டு சைல்டு ஆர்டர்ஸ் தான். ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறனே மோஸ்டா என்ன பண்ணுவாங்க, இல்ல அப்பா சரி கிடையாது, நான் குழந்தை விட மாட்டேன் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. நாங்க வந்துட்டு எஜுகேட் பண்ணுவோம். ரொம்ப ஒரு சீரியஸ் கன்சர்ன் இருந்தா, லைக் அவங்க வந்துட்டு டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்ல ஆல்கஹால் ட்ரக் அந்த மாதிரிலாம் இருந்து ரொம்ப சீரியஸான அலிகேஷன்ஸ் இருந்தாதான் கம்ப்ளீட்டா சைல்ட வந்துட்டு பார்க்க முடியாம நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்பா அம்மா பிரிஞ்சு போயாச்சு, கணவன் மனைவி உறவு மட்டும்தான். அது பசங்களுக்கு பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட விசிட் நம்ம கொடுக்கணும், ஆனா நிறைய மதர்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, தட் வில் பி அ சேலஞ்ச். அப்ப வந்துட்டு இந்த சைல்ட் இம்பாக்ட் ரிப்போர்ட், சைக்கலாஜிக்கல் ரிப்போர்ட் அதெல்லாம் போய் அனலைஸ் பண்ணி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி தென் வி வில் ட்ரை டு ஹாவ் அ ஷேர்ட் பேரண்டிங் கேர். இதுதான் பிகஸ்ட் சேலஞ்சு. செகண்ட் சேலஞ்சு பார்த்தோம்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டியில வந்து பர்சன்டேஜ் டிசைட் பண்ணும்போது சிலவங்க வந்து விட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல இப்ப ஏதோ ஒரு 10% கூட கேக்குறாங்கன்னா வி வில் அட்வைஸ் இஸ் குட் டு கிவ் தட் எக்ஸ்ட்ரா 10%. இப்ப உட்காந்துட்டு நம்ம ஈகோவா நம்ம ஃபைட் பண்ண தேவையில்ல. ஏன்னா நீங்க ஃபைட் பண்ணீங்கன்னா கோர்ட்டுக்கு போறோம். நீங்க லாயர் ஃபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் கோர்ட்ல வந்துட்டு யூ டுக் சோ மச் ஆஃப் கோர்ட் டைம் சொல்லி காஸ்ட் ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கம் அண்ட் அஃபெக்ட் ஹிம். ஸோ அதனால ஏதோ மைனர் சேஞ்சஸ் இருந்துச்சு கொஞ்சம் பர்சன்டேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஆர்கியூ பண்ணா வி வில் ட்ரை டு கன்வின்ஸ் பட் சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் ஸ்டில் அடமண்ட் அண்ட் தே டென் டு கோ டு த கோர்ட்.
மிக்க நன்றி விஜய் வீராசாமி அவர்களே, நல்ல விளக்கம், நல்ல தகவல், நிச்சயமா எல்லோருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். மிக்க நன்றி, மீண்டும் இன்னொரு முறை சந்திப்போம்.
தேங்க்யூ ராஜன்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.